ஓசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பட்டிக்கரைகள் குழம்பியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று நவம்பர் மாதம் 27 தேதி சனிக்கிழமை 2021 ஆண்டு நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த தமிழ் வானொலியான 24 மடத்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பு தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று இன்றைய சிந்தனையுடன் நிகழ்ச்சியை தருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய சிந்தனைக்காக திருமதி வர்சி நெச்சிங்கம் அவர்கள்.
அனைவருக்கும் வணக்கம். சிந்தித்து பார்த்தால் யார் மீதும் கோபம் கொள்ளும் தகுதி நமக்கு இல்லை என்பதை உணர முடியும். பூமியை விட்டு செல்லும் முன் என்னிடம் பாவமே இல்லை என்னும் உயர்நிலையை அடைய முயற்சி செய்யுங்கள். அறியாமையால் மனிதன் மனதாலும் செயலாலும் பாவம் செய்யும் தீய சூழலுக்கு ஆளாகிறான். வாக்கு, மனம், உடல் இந்த மூன்றாலும் நற்செயலில் ஈடுபட்டால்தான் பாவத்தில் இருந்து விடுபட முடியும். உலகிலுள்ள எல்லாம் ஒன்றே என்ற தெளிவு வந்துவிட்டால் தீய குணங்கள் யாவும் மறையும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இன்றைய சிந்தனைகளை செவிமடுத்த உங்களுக்கு நிகழ்ச்சியிலே இன்றைய திருக்குறள்கள். இன்றைய திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றார்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் பேதமை என்கின்ற அதிகாரத்தில் இருந்து குறட்பா ஒன்று இடம்பெறுகிறது. நாணாமை, நாடாமை, நாடின்மை, யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். நாணாமை, நாடாமை, நாடின்மை, யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். இக்குறட்பாவின் விளக்கத்தினை நோக்கலாம். வெட்கப்பட வேண்டிய பழிபாவங்களை விரும்பத்தகாதவற்றை செய்கின்ற பொழுது வெட்கப்படாதிருத்தல், தேடிப்பெற வேண்டிய அறிந்திருக்க வேண்டிய நன்மை தரக்கூடிய விடயங்களை அறிந்திராமல் அவற்றினை ஆராயாமல் அணுகாமல் தேடலில் ஈடுபடாமல் இருத்த, மற்றோர் மீது அல்லது பிற உயிர்கள் மீது அன்பு, இரக்கம், கருணை போன்றவற்றை வெளிப்படுத்துகின்ற மனப்பான்மை இல்லாதிருத்த, பேணி பாதுகாக்கப்பட வேண்டியவற்றின் அருமை பெருமைகளை அறிந்திராமல் அவற்றினை பாதுகாக்க முன்வராமை என்பன போன்ற இயல்புகள் அறிவிதிகளுக்கு உரியவையாக கொள்ளப்படும். பேதைகள், அறிவிலிகள் சமூக ஒழுக்க விழிமியங்களுக்கு பொருத்தமிட்ட விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுவார்கள் எனலாம். நாணாமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு நிகழ்ச்சி விரியும் மொட்டுக்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பவர்கள் விரியும் மொட்டுக்கள் குழுவினர்.
இளவேனில் மாதமான கார்த்திகையில் விரியும் மொட்டுக்கள் குழுவின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கும் நான் அல்லி. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும், நெற்றவவானினும் நனி சிறந்தனவே. கார்த்திகை மாதம் பல பெருமைகளை கொண்டது. கார்த்திகை மாதம் என்றால் அகநானூரிலேயே வர்ணிக்கப்பட்ட கார்த்திகை விளக்கேடு. கார்த்திகை மாதம் என்றால் தானை தலைவனின் பிறந்த தினம். கார்த்திகை மாதம் என்றால் வீரத்தின் அடையாளமான மாவீரர் தினம். முதல் மாவீரன் லெப்டினன்ட் சங்கரை கொடுத்த அதே கம்பர்மலை வடமராட்சி இன்னொரு மா மனிதரையும் இந்த உலகுக்கு அளித்தது. அவர் முன்னாள் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் அழகையா துரைராஜா அவர்கள். இவர் ஹாட்லி கல்லூரியில் கல்வி பயின்று பின்னர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டம் பெற்றவர். இவரது கல்வி சாதனைகளை இன்று வரை இவர் படித்த பள்ளியிலேயோ அல்லது பல்கலைக்கழகத்திலேயோ யாராலும் முறியடிக்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புலமை பரிசில் பெற்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் PhD முடித்து அங்கும் சாதனை புரிந்தார். அவர் கண்டுபிடித்த துறை தியரம் என்ற டிசிபேஷன் ஃபங்க்ஷன் என்பது புவி தொழில்நுட்ப பொறியியல் வரலாற்றில் ஒரு மைல்கல். ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் சோயில் மெக்கானிக்ஸ் பாடங்களை இலங்கைக்கு முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவரும் இவரே. வெளிநாடு மட்டுமன்றி இலங்கையிலும் பல பல்கலைக்கழகங்களில் பணியாற்றிய இவர் மாணவர்களிடையே பெரும் அபிமானத்தை பெற்றவர். அதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லலாம். ஒரு முறை பெரும் அதிருப்தி காரணமாக பிரதேனிய மாணவர்கள் பல்கலைக்கழக பொறுப்பாளரை பணியக் கைதியாக வைத்திருந்த பொழுது துரைராஜா அவர்கள் தன்னந்தனியாக சென்று மாணவர்களுடன் அன்பாக பேசி பொறுப்பாளரை விடுவித்த சம்பவம் ஒன்றும் நடந்தது. பழகுவதற்கு மிகவும் அருமையானவரும் எளிமையானவரும் தமிழர் தலைவனால் மா மனிதர் பட்டம் பெற்றவருமான பேராசிரியர் துரைராஜா அவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அவரை இந்த மாவீரர் மாதத்தில் நினைவு கூறுவதில் விரியம் மொட்டுக்கள் குழு பெருமை அடைகிறது.
எமது அடுத்த நிகழ்ச்சி சிந்திக்க சில நிமிடம். ஒரு போலீஸ் தெரு வழியே சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு ஹோட்டலில் இருந்து ஜான் என்னை சுட்டு விடாதீர்கள் என சத்தம் கேட்டது. உடனே போலீஸ் அந்த ஹோட்டலுக்குள் ஓடினார். அங்கே ஒரு டாக்டர், ஒரு வக்கீல், ஒரு பால்காரர், ஒரு சமையல்காரர் மற்றும் ஒரு இறந்த சடலம் இருந்தது. போலீஸ் யாரையும் விசாரிக்காமல் பால்காரரை கைது செய்தார். பால்காரர் தான் கொலை செய்தவர் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. யாரும் இவர்தான் சுட்டார் எனவும் சொல்லவும் இல்லை. அப்படி இருந்தும் போலீஸ் பால்காரர் தான் கொலையாளி என எவ்வாறு கண்டுபிடித்தார்? சிந்தியுங்கள் நேர்களே. பதில் இறுதியில்.
மொட்டுக்களின் வாசம் இந்த மாதம் உங்களுக்காக வாசம் வீச வருகிறது. ஒரு குயிக்கான பொரிச்ச ஆப்பிள் பாய் ரெசிபி. இதுக்கு தேவையான சாமான்கள் நல்ல ஒயிட் பிரெட்டும் ஆப்பிள் ஸ்டஃபிங். ஆப்பிள் ஸ்டஃபிங் நீங்கள் ரெடிமேடாகவும் பாவிக்கலாம், இல்லாட்டி ரெண்டு ஆப்பிள் நல்ல சின்ன பீசஸாக வெட்டி கொஞ்சம் தண்ணியில் அவிச்சிட்டு அதுக்குள்ள நல்ல ப்ரௌன் சுகரும் சினமன் பவுடரும் போட்டு சால்ட்டும் போட்டு அது வத்தும் வரை நல்லா கொதிக்க விடுங்க. பிறகு நீங்கள் அதை வந்து ஆப்பிள் ஸ்டஃபிங்காக பாவிக்கலாம். பிறகு எங்களோட மெயின் டிப்ஸ் இன்றைக்கு பிரெட். 4 கரையும் வடிவாக வெட்டி எடுங்க. பிறகு அந்த பிரெட்ட ஒரு சைடில் ஸ்டஃபிங்கை வச்சு அப்படியே அரைவாசியை மூடி கொஞ்சம் தண்ணியில் தொட்டு 3 பக்கமும் அமர்த்தி மூடுங்க. அப்புறம் அந்த 4 சைடையும் வெட்டின கரையல் எல்லாத்தையும் சேர்த்து பிளெண்டரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்க. அதை வந்து நீங்கள் நல்ல பிரெட் க்ரம்ஸ் மாதிரி பாவிக்கலாம். பிறகு இந்த ஆப்பிள் பாய் ஸ்டஃப் பண்ணின பிரெட்டை எடுத்து கொஞ்சம் எக்கில் தோச்சி போட்டு நீங்கள் செய்த பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி போட்டு டீப் ஃப்ரை பண்ணி நீங்கள்னா நல்ல ஆப்பிள் ஃப்ரை டேக்கு. இது இதில் என்ன மெயின் இது என்றால் நீங்கள் இதே மாதிரி உங்களோட ரோல்ஸ் பேட்டிஸுக்கு என்ன ஸ்டஃபிங் செய்றீங்க இல்லாட்டி கிழங்கு கறி இருந்த அந்த ஸ்டஃபிங்கையும் இதே மாதிரி பானில் போட்டுட்டு முட்டையில் துவச்சி பொறிச்சால் நல்ல சூப்பராக இருக்கும். வெஜிடேரியன்ஸ், நீங்கள் வந்து உங்கள் வெஜிடேரியன் டிப்பிங் ஏதாவது செய்து போட்டு ரஸ்கில் துவச்சு புரியுங்க.
இந்த முறையும் நாங்கள் சூமில தானப்பா சந்திக்க வேண்டி இருக்கு.
என்னதான் லாக்டவுன ரிலாக்ஸ் பண்ணினாலும் நேரில சந்திச்சு கதைக்க கொஞ்சம் பயமா தானப்பா கிடக்குது.
இன்னும் இருக்காது, கோவிட் தொட்டு கூடிக்கொண்டு போற வேகத்தை பார்த்தா பயமா எல்லாம் இருக்கு.
உண்மைதான், ஆக்களை சந்திக்க வேணுமெண்டா ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் இல்ல இப்ப யோசிக்க வேண்டி இருக்குது. ரெண்டாலும் இந்த கலபுரத்துல எங்கட பின்விட்டுச்சனம் அங்க வந்து வட இந்தியர் இருக்கிறோம். அங்க திடீரென்று பார்த்தா ஆக்கள் வந்து வெடி கொளுத்தினமாப்பா. ஆடா அப்பத்தானே எனக்கு தெரியும் தீபாவளி வந்து போயிருக்குதுன்னு சொல்லி. பிறகுதானே எங்கட செற்பலிய பார்த்தா வாழ்த்துகள்ண்டு வந்து கொண்டிருக்குது. ாலும் இந்த வருஷம் மற்ற நாடுகளையும் விட கொஞ்சம் அமைதியாத்தான் போயிட்டு தான் நிக்கிறேன்.
நான் பலம போல குளிச்சு புது உடுப்பு போட்டு நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்து வெடி கொளுத்தோ கொளுத்தண்டு கொளுத்தி அந்த மாதிரி கொண்டாடினானப்பா.
நீர் கட்டிக்காரி தானப்பா, பேஸ்புக்ல படங்கள் பாத்துறான். கொஞ்சம் கவலையா கூட இருந்தது. நான் கொண்டாடாம விட்டுட்ட நண்டு. பிறகு நானே எனக்கு சமாதானம் சொல்லி கொண்டேன். வேலை நாள் கோவிட் வேற. ஆனா ஒரு தீர்மானமும் எடுத்துட்டேன், இனி என்ன கொண்டாடம் பண்ணாலும் லீவ் எடுத்து கொண்டாடுறதா.
அப்ப நீர் முகநூலில நான் ஃப்ரீ பிக்ல இருந்து எடுத்து போட்ட படத்தை எல்லாம் பார்த்து நம்பிட்டீர்?
கடவுளே, இவ்வளவு பொய்யே சொன்ன நீ.
அதுவும் ஒரு நல்ல முடிவுதான். என்ன இருந்தாலும் நாங்கள் ஊர்ல இருக்கேக்கல கொண்டாடின தீபாவளி மாதிரி வருமே.
எனக்கு தெரிஞ்ச தீபாவளி நரகாசுரன் என்ற அரக்கனை கிருஷ்ணர் வதம் செய்தனாலதான் நாங்கள் அங்க தீபாவளி என்று கொண்டாடினாங்க. ஆனா இங்க எந்த வட இந்திய நந்தியோட கதை கேட்க அவ சொல்றா, தாங்கள் ராமனும் சீதையும் 14 வருடம் வனவாசம் முடிஞ்சு நாட்டுக்கு திரும்பத்தான் அதைத்தான் தாங்கள் தீபங்கள் எல்லாம் கொளுத்தி தீபாவளியா கொண்டாடுறாங்க.
கதைகளுக்கு என்ன பஞ்சமப்பா. இப்ப கந்த புராணத்தை எடுத்தா அதுல இன்னொரு கதை வருது. கேதார கௌரி விரதம் முடிஞ்ச அந்த 21 நாள் இருக்கல, அது முடிஞ்ச பிறகு சிவன் வந்து சக்திய தன்னில் ஒரு பாதியாயிட்டு அர்த்தநாரீஸ்வரர் அவதாரம் எடுத்தனால் தான் தீபாவளி என்றும் ஒரு கதை இருக்கு. அப்படி நீங்க கனக கதைகளை பார்த்து கொண்டு போகலாம். அதே மாதிரி இப்ப தீபாவளிய வந்து இத்துக்கள் மட்டுமண்டி இல்ல, சீக்கியர் சமணர் ஏன் பௌத்தர்கள் சில பேரும் கொண்டாடினா.
ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது இந்த தீபாவளிய கொண்டாடுறதுக்கு. நாங்கள் தமிழாக்கள் நாங்கள் ஏன் தீபாவளிய கொண்டாட வேணும் என்று தேட போனா நிறையவே புதுசு புதுசா பதவிகள் வந்து கொண்டு இருக்குது.
அப்பப்பா செதியா சொன்னி, கிறிஸ்துவுக்கு பின் 1023 ஆண்டுகள்ல ராஜராஜ சோழன் கங்க வர படையெடுத்து வெட்டி வெட்டு திரும்பினாரா. இந்த நாளை வரவேற்கிறதுக்காண்டி ஐப்பசி மாத அமாவாசை நாள்ல வரவேற்பு கொடுக்கப்பட்டதா. இதுதான் பின்னர் தீபாவளியாக கொண்டாடப்படுகிறதா.
ஏ, நானும் ஒரு பதிவை பார்த்த நான், நரகாசுரன் என்பவன் வீரமிக்க தமிழ் மன்னன் என்றும் ஆரியர்களை எதிர்த்து போராடி வீரமரணம் அடைந்த அந்த நாளையே பின்னாளில் ஆரியர்கள் தீபாவளியாக கொண்டாட வைத்தவையா.
தலைய சுத்துது, இதுல எதுதான் உண்மை?
கேனப்பா அவள குழப்பம், உங்களுக்கு விருப்பம் அண்டா கொண்டாட வேண்டியதானே. இப்ப என்ன எங்களுக்கு கொண்டாடுறதுக்கு ஒரு சாட்டு வேணும், அவ்வளவுதானே வேணுமண்டா. இந்த காரணங்களை தமிழ் ஆராய்ச்சியாளர்கிட்ட விட்டு விடுவான். என்ன உண்டு நாளைக்கு அவ ஆராய்ச்சி வந்த முடிவை ஏற்றுக்கொள்ற பக்குவம் எங்கள்கிட்ட இருக்க வேணும்.
தீபாவளி என்பது தீப ஒளி திருநாள். இது வந்து நம்ம சுத்தி இருக்கிற தீமை என்ற இருளை அகற்றி நன்மை என்ற ஒளிய கொடுக்கும் நாள் என்ற ஒரு அடிப்படை தத்துவமும் இருக்குது.
என்ன இருந்தாலும் பண்டிகை என்றால் ஒரு சந்தோஷமான நாள் தானே. எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக புத்தாடை அணிந்து பட்டாசு வடிச்சு விருந்து பரிமாறி உறவினர்கள் நண்பர்களோடு கொண்டாடுவது என்று சொல்லிக்கல ஒரு தனி சுவந்தானே.
இதை விமர்சித்து என்னதான் ஆக போகுது?
அதுவும் சரிதான், விருப்பமானவ கொண்டாட்டும், விருப்பம் இல்லாதவ ஒதுங்கி இருக்கட்டும்.
சரி சரி, இப்ப கணக்க கதைக்கிறத விட்டுட்டு தீபாவளிக்கு செய்த பலகாரங்கள் எல்லாம் இன்னும் வச்சிருக்கிறீங்களோ?
பலகாரம்னா தீபாவளிக்கப்ப நான் பெட்டுசா முக்கியத்துவம் கொடுக்கறதுல, அதனால இன்னும் பலகாரம் சரியோ. ஆனா எங்கட தமிழ திருநாள் தைப்பொங்கல் இந்த வருதல்லோ கொஞ்ச நாளையில, அப்ப நான் நிறைய பலகாரம் செய்யறேன், அப்ப வாங்க விட்டேன்.
அப்படியே நீ நிறைய செய்ய போடுறே, நன்றி நன்றி. அப்ப இனி தைப்பொங்கல் என்று சொன்னால் கோவிட்டுகளும் கொஞ்சம் குறைஞ்சிருந்தானே, அப்ப நாங்க நேர வாரம் உங்கள்கிட்ட பலகாரம் சாப்பிட என்ன?
கேட்டதில் பிடித்தது. வழங்குபவர் சம்பருத்தி. கண்ணீரும் வீரமும் தமிழ் மண்ணில் சொரியும் இந்த கார்த்திகை மாதத்தில் என் நெஞ்சை உருக்கி உலுக்கி பெருமிதத்தில் நெகிழ வைத்த ஒரு செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். யாழ்ப்பாணத்தில் வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்து ஒரு பிரபல கல்லூரியில் பயின்று கொண்டிருந்த சிறந்த இடது கால் உதைப்பந்தாட்ட வீரனான மாணவன் ஒருவன் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட இன்னல்களை கண்டு மனம் உருகி எம் மக்களுக்காக எம் மண்ணுக்காக தலைவன் வழி சென்று போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்கின்றான். இந்தியன் இராணுவம் சென்ற பின்பு அடுத்த கட்ட போர் உக்கிரமடைந்த காலம் அது. தனது அர்ப்பணிப்பாலும் திறமையாலும் ஒரு கட்டளை தளபதியாக உயர்ந்து உலகே வியக்கும் இத்தாவில் தரையிறக்கத்தின் போது போராடி தனது இடது காலை இழக்கின்றார். அதன்பின் ஒரு போராளியையே மணந்து தொடர்ந்து போராட்டத்தில் பயணிக்கின்றார். இறுதி கட்ட போரில் தனது போராளி தம்பியையும் இழந்துவிட புனர்வாழ்வு பெற்று எல்லாவற்றையும் இழந்த நிலையில் ஊர் திரும்புகின்றார். இதை கேள்வியுற்ற ஒரு பாலிய நண்பன் ஒருவன் தற்சமயம் புலம்பெயர் தேசத்தில் ஓரளவு நல்ல நிலையில் உள்ளவன் தேடி விசாரித்து இவருடன் தொடர்பு கொள்கின்றான். தயங்கி தயங்கி ஏதாவது உதவி தேவையென்றால் சொல் நண்பா என்று கேட்கின்றான். அதற்கு இவர், மக்களையும் தேசத்தையும் காப்பாற்று என்று என்னை அர்ப்பணித்த என்னால் என்னை காப்பாற்றிக் கொள்ள தெரியாதா என்ன? அப்படி ஆளுமை உள்ளவர்களாகத்தான் எம்மை எம் தலைவர் வளர்த்துள்ளார். அதனால் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் எம்மக்களில் பலர் அதிலிருந்து மீள முடியாமல் கஷ்டப்படுகின்றார்கள். முடிந்தால் அவர்களை தேடி கண்டுபிடித்து உதவி செய் என்கின்றார். தனது நண்பனின் வார்த்தைகளை கேட்ட புலம்பெயர் தேசத்து நண்பன் மௌனியாகி கண்ணீர் மட்டும் வடிக்கின்றான். இப்படியான அர்ப்பணிப்பும் ஆளுமையும் உள்ள போராளிகள் எத்தனையோ பேரை பெற்றெடுத்த மண் எமது மண். அந்த ஆளுமைகளை உருவாக்கிய தலைவரையும் பெற்றெடுத்த மண் எமது மண். அவர்களின் வழிபார்த்து கண்ணீருடன் பெருமிதத்துடன் இதை உங்களுடன் பகிர்கின்றேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் எனக் கேட்டதாய், அது எமது தமிழ்தாய்.
பதில் கிடைத்ததா நேர்களே? ஒரு போலீஸ் தெருவழியே சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு ஹோட்டலில் இருந்து ஜான் என்னை சுட்டு விடாதீர்கள் என சத்தம் கேட்டது. உடனே போலீஸ் அந்த ஹோட்டலுக்குள் ஓடினார். அங்கே ஒரு டாக்டர், ஒரு வக்கீல், ஒரு பால்காரர், ஒரு சமையல்காரர் மற்றும் ஒரு இறந்த சடலம் இருந்தது. போலீஸ் யாரையும் விசாரிக்காமல் பால்காரரை கைது செய்தார். பால்காரர் தான் கொலை செய்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. யாரும் இவர்தான் சுட்டார் என சொல்லவும் இல்லை. அப்படி இருந்தும் போலீஸ் பால்காரர் தான் கொலையாளி என எவ்வாறு கண்டுபிடித்தார்? விடை: அங்கு இருந்ததில் பால்காரர் மட்டும்தான் ஆண், மற்ற அனைவரும் பெண்கள். எனவே போலீஸ் அவரின் பெயரை வைத்துத்தான் அவரை கைது செய்தார்.
அடுத்த நிகழ்ச்சி சிரிப்போ சிரிப்போ.
குழந்தாய், உன் பக்தியை மெச்சினேன், என்ன வரம் வேண்டுமோ அதை கேட்டுக்கொள்.
சுவாமியே, எனக்கு ஒரு வரம் உங்களிடம் கேட்க ஆசையாக இருக்கிறது. என்னுடைய மகளை பார்ப்பதற்கு நான் அமெரிக்கா போக வேண்டும். ஆனால் இந்த கோவிட் பிரச்சனையால என்னால் போக முடியாமல் இருக்கிறது. தயவு செய்து அமெரிக்காவுக்கு எனக்கு ஒரு ரோட்டு போட்டு தர முடியுமா? அப்படி தர முடிந்தால் நான் நடந்தே போய்விடுவேன்.
குழந்தாய், அது மிகவும் கஷ்டமான காரியமாச்சுதே.
அப்படியா கடவுளே? அப்படியென்றால் எனக்கு நீங்கள் இந்த வரத்தையாவது தாருங்கள். அதாவது, எனது கணவர் நான் சொல்வதை கேட்டு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற வரத்தையாவது எனக்கு தாருங்களேன்.
பக்தியே, இது மிகப்பெரிய கஷ்டமான காரியமாச்சே. நான் உனக்கு அமெரிக்காவுக்கே ரோட்டை போட்டு தந்து விடுகிறேன். உனக்கு சிங்கிள் ரோட்டா டபுள் ரோட்டா சொல்லு குழந்தாய். இதுவரை எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விரியும் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக ஒரு சிறப்பு கவிதை, இதுவும் கடந்து போகும். கவிதையை வழங்குபவர் கலாநிதி மூணா நானா சிவச்செல்வன் அவர்கள்.
முத்தமிழோசை வானொலி என்பர்களுக்கு என் அன்புசால் வணக்கங்கள். என்னுடைய கவிதையின் தலைப்பு இதுவும் கடந்திடும். இதுவும் கடந்திடும் கூறிடும் தத்துவம், எந்த நிலையிலும் உதவிடும் புகலிடம், நல்லதும் கெட்டதும் தொடர்நிலை வாழ்வினில் புரிந்திட வைத்திடும் தாரக மந்திரம். பழைத்தலை அழிப்பதை நிச்சயமாக்கியே காத்தலை மட்டுமே நீட்டி முழக்கினான் ஆண்டவனென்றொரு விஷமக்காரனால் படைப்புகள் யாவுமே பொம்மைகள் ஆகினர். வாழ்க்கையோர் அனுபவம் வாழ்ந்துபார் நீ என ஆயிரம் புதிர்களை அள்ளித் தெளிக்கிறாய், முடிச்சுகள் அவிழ்கிறாய். அந்தி வேளையில் துடித்து நாம் துவள்கிறோம் அந்நிலை பெரும்பரை. கடந்திடும் நினைவுகள் உணர்வுகள் இணைவுகள் யாவையும் பதிவிடும் ஆழ பதிவுகள், பாடாய்ப்படுத்தியே துளைத்திடும் அம்பதாய் இதய துடிப்பையே தேக்கிட வைப்பதேன். காலமும் நேரமும் தொடர்கதை வழிவரும் யாவரும் விதிவதம் சிக்கிடும் பேதைகள், சந்தர்ப்ப சூழ்நிலை கொண்டதன் அளவது சுருங்கலம் நீள்வதும் மாறிடும் மாயமேன். எதுவும் கடந்து போம் தெரிந்த ஓர் உண்மைதான். தொடர்ந்திடும் கொடுமைகள் உயிர்ப்பலி கொள்ள நோய் பறித்திடும் உறவுகள் இழப்பினால் பெறும் வடு நித்திய புண்ணினாய் நிலைப்பதேன் வந்தது. எதுவும் கடந்து போம் தெரிந்த ஓர் உண்மைதான். தொடர்ந்திடும் கொடுமைகள் உயிர்ப்பலி கொள்ள நோய் பறித்திடும் உறவுகள் இழப்பினால் பெரும்படு நித்திய புண்ணினாய் நிலைப்பதேன் மருந்தது. எல்லா நிலையிலும் உன்னை நான் தேடிட நீயே நடத்திடும் நாடகம் இதுவென நம்பியே தொடர்ந்துனை வேண்டி பணிகிறோம். இதயம் தெம்புற பக்கம் நின்றருள்வாய். எல்லா நிலையிலும் உன்னை நாம் தேடிட நீயே நடத்திடும் நாடகம் இதுவென நம்பியே தொடர்ந்துனை வேண்டி பணிகிறோம். இதயம் தெம்புற பக்கம் நின்றருள்வாய். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிந்திப்போமா, நாம் சிந்திப்போமா. ஒரு ஆராய்ச்சி மாணவன் தவளை ஒன்றை வைத்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான். தாவு என்று சொன்னால் தாவும்படி அவன் அந்த தவளையை பழக்கியிருந்தான். ஒரு காலை வெட்டிவிட்டு தாவு என்றான் தாவியது. இரண்டாம் காலையும் வெட்டிவிட்டு தாவு என்றான் வலியூர் தாவியது. மூன்றாம் காலையும் வெட்டிவிட்டு சொன்னான் தாவு என்று மிகுந்த வலியோடு ஒற்றை காலால் தாவியது. நான்காம் காலையும் வெட்டிவிட்டு தாவு என்று சொன்னான். நகர முடியாமல் பரிதாபமாக படுத்தது. மறுபடியும் தாவை சொல்லி சொல்லி கத்திக்கொண்டே இருந்தான். அதனிடமிருந்து அசைவே இல்லை. ஆராய்ச்சி முடிவை அந்த மாணவன் இப்படி எழுதினான். நான்கு கால்களையும் எடுத்துவிட்டால் தவளைக்கு காது கேட்காது. இப்படித்தான் இன்றைய கல்வி முறையும் பலரின் புரிதல்களும் அவ்வாறுதான் உள்ளது. மொபைல் போன் குறைந்தது 10,000 விலை கொடுத்து வாங்கும் சாமானியன் ஒரு பசுமாட்டுக்கு 10,000 விலை கொடுத்து வாங்குவதில்லை. தினமும் 20, 50, 100, 200 ரூபாய்களுக்கு ரீசார்ஜ் இன்டர்நெட்டுக்கு செலவு செய்யும் சாமானியன் தக்காளி கிலோ 5 ரூபாய் கிடைக்கணும் என்று நினைக்கின்றார்கள். நாட்டு பெற்று சொந்தம் பந்தம் பற்றி பேசுவோர் எல்லாம் நமக்காக நம் ஊர்க்காரன் வைத்திருக்கின்ற கடையிலே போய் ஒரு பைசா கூட சாமான் வாங்குவதில்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அமேசன், ஈபே, பிளிப்கார்ட் அதில் வாங்குவதை கௌரவமாக நாங்கள் நினைக்கின்றோம். அரிசி போட்டவுடன் வேக வேண்டும். சோறு பளபளவென்று வெள்ளையாக இருக்க வேண்டும். பொடிசாயிருக்கூடும், ஆனால் நோய் வரக்கூடாது. பழுப்பு நிறத்தில் இருக்கிற அரிசியை வெள்ளையா கேட்டா எதையாவது போட்டு கலராக மாற்றத்தான் செய்வான். தப்பு யார் மேல? கீரை பச்சையாக இருக்கணும். இலையில சின்ன ஓட்டை கூட இருக்கக்கூடாதுன்னு கடைக்காரர்கிட்ட கேட்டா அவன் விளைவிக்கிறவ விவசாயியிடம் சொல்லி பூச்சி மருந்துகளை நல்ல முறையிலே அடித்து எந்தவித ஓட்டையும் இல்லாமல் கீரையை உங்களுக்கு தருவான். நாமும் வாங்கி சாப்பிடுகிறோம். அப்புறம் டாக்டரை தேடி அழைகின்றோம். நாம் எல்லோருமே ஆடு மாடு மேய்த்தவங்களின் வாரிசுகள் என்பதை மறந்துவிட்டோம். என்ன, கூடக்கூடிய ஒரு சில தலைமுறைகளுக்கு முன்பதாக இருந்திருக்கலாம். இப்போ KFC, சிக்கன், பீஸா, பர்கர் இவ்வாறு எங்களுடைய சாப்பாட்டு முறைகளை மாற்றிவிட்டோம். இன்னும் ஆடு மாடு வச்சு சாணிய அள்ளி உரமாக்கி எங்கேயோ ஒரு வயல் காட்டில நமக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கானே, அவன் எவ்வளவு மேலானவன் என்பதை என்று உணர்வீர்களோ? நல்லதை சாப்பிட நினையுங்கள். சாப்பிட கொடுத்தவரை நினையுங்கள். வாழ்க விவசாயி, வாழ்க இயற்கை விவசாயம். சிந்திப்போமா நேர்களே. தொடரும் திரைப்பட பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பன் ஷான் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
விளக்கு வச்ச நேரத்திலே தந்தான் நன்னா.